من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله واصحابه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا صدق الله مولانا العظيم பேரன்புமிக்க இந்த அவையை தலைமையேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற தகைசால் தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கும் சமுதாயத்தினுடைய சங்கநாதங்களாக விளங்கி வருகின்ற சங்கேகை உலமா பெருமக்களே, மிக அற்புதமான உரையை பேருரையை ஆக்கி அமர்ந்திருக்கும் எனது அருமை அண்ணன் வழக்கறிஞர் அவர்களே, திரளாக குழுமியிருக்கின்ற அன்பு இஸ்லாமிய பெருமக்களே, சகோதர சமயத்து அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாள். நீங்களெல்லாம் கூடியிருக்கின்றீர்கள் என்பதோ தமிழகம் முழுக்க ஜமாத்துல்லமாவின் சார்பாக மிக எழுச்சியுடன் இந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் கண்டனங்களும் ஒலிக்கின்றது என்பதனாலோ நான் இதை மிக முக்கியமான நாள் என்று இப்பொழுது குறிப்பிடவில்லை. இந்திய வரலாற்றில் இது ஒரு முக்கியமான நாள். தமிழக வரலாற்றில் இந்த குறிப்புகள் எல்லாம், இந்த கண்டன கூட்டங்கள் எல்லாம் முக்கிய இடம் பிடிக்கும். ஏன்? 2002 ஆண்டு குஜராத் கலவரத்தின் பொழுது ஏறத்தாழ 8000 இஸ்லாமியர்களை கொடூரமாக கொன்று தீ வைத்து எரித்து 20,000 கோடி ரூபாய்க்கு மேலான முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடி, அதற்கு பிறகும் கூட நின்றுவிடாமல் முசஃபர்பூர் கலவரத்திலே 100,000 முஸ்லிம்களை கொடுமை செய்து கொலை செய்து, அவர்களுடைய சொந்த ஊரிலேயே முசஃபர் நகரிலேயே அகதிகளாக்கி, அதை தம்முடைய சகாக்களுக்கும் கட்சிக்கும் அர்ப்பணம் செய்த அமித்ஷா இன்று மாநிலங்களவையில் எம்பியாக இருக்கிறார். இன்னைக்கு நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அரசியல் ஒரு சாக்கடை என்று உங்களை எல்லாம் உள்ளே வைத்திருந்தார்கள். எதற்கு தெரியுமா? நீங்கள் அரசியலில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. அரசியல் ஒரு மோசமானது என்று வெளியே பேசிக் கொண்டிருந்தார்கள். எதற்கு தெரியுமா? நீங்கள் அரசியலிலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக. மிக திட்டமிட்டு அவர் மேலே ஏறி உட்கார்ந்திருக்கின்றார் என்று அண்ணன் அவர்கள் சொன்னார்களே. ஆம், அது என்ன பாராளுமன்றம்? நம்முடைய மாமியார் வீடா? டீ கடையா? அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற ஒரு கேட்டுக்கு பக்கத்தில் கூட நம்மளால நிக்க முடியாது. முட்டிக்கு முட்டி தட்டி வெளியே அனுப்பிடுவான். எத்தனை செக்யூரிட்டி, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எத்தனை அடுக்கு பாதுகாப்பு, யார் எந்த வாசலில் வருகின்றார்கள் என்று கூட உங்களுக்கு தெரியாது. பிரதமர் எந்த வாசலில் வருகின்றார் என்று நீங்கள் யாரிடத்தில் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். அங்கே இருக்கின்ற அத்தனை செக்யூரிட்டி தெரியும், யாருக்குமே தெரியும். உள்ளே போய் அமர்ந்திருக்க வேண்டும் என்றால் எப்படி அமர வேண்டும் தெரியுமா? உள்ளே என்னுடைய அருமை நண்பர் அவர்கள் சொன்னதை போன்று இப்பொழுது குர்கா போட்ட பெண்களாக போயிட்டு வந்து இருக்கிறார்கள். அந்த பார்வையாளர்கள் மாடத்திலே அமர்வதற்கு இடம் இருக்கின்றது, போய் உட்காரணும். ஒரு மணி நேரம் ஒரு பார்வையாளருக்கு அனுமதி. ஒவ்வொருத்தரும் கூடையும் ஒரு செக்யூரிட்டி வருவார், பாதுகாப்பு அலுவலர். பாராளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு அலுவலர் என்பவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்களை சுட்டுக் கொள்ளலாம். அப்புறம் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர், அவரும் உங்களுக்கு பக்கத்திலே நிற்பார். ஒவ்வொரு மனிதருக்கும் பக்கத்திலே நிற்பார்.
உங்களை எப்படி உட்கார உட்காரணும் அவர் சொல்லிக் கொடுப்பார். இப்படி உட்கார்ந்து இரண்டு கையையும் அந்த ஆர்ம்ஸ் அந்த வச்சு கை வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட்ல வச்சுக்கிடணும். எப்படி வச்சாரோ எப்படி உட்கார்ந்து இருக்கிறோமோ ஒரு மணி நேரமும் அப்படிதான் உட்காரணும். அடிக்கிறது அசைஞ்சீங்கன்னா கூட அப்படியே தூக்கி வெளியே விட்டுருவ, பேசுறது இல்ல, அசைய கூட கூடாது. இத்தனை பெரிய இந்திய திருநாட்டை ஆட்டுவிக்கின்ற இடத்திலே ஒருவர் உட்கார்ந்து கொண்டு இவ்வளவு பேரையும் தெருவிலே எழுத்து வந்திருக்கின்றாரே, என்ன சாதாரணமா வந்துட்டாரா? இல்ல, உங்களை இப்படியே மூளை செலவை செய்து உட்கார வைத்து விட்டுத்தான் அவர் வந்திருக்கின்றார். இனிமேலும் நாம் எழுந்து வரவில்லை என்றார். இவர்கள் இப்படித்தான் திட்டங்களை போட்டுக் கொண்டிருப்பார்கள், சட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பார்கள், இன்னொரு ஸ்பெயினாக இந்தியாவை மாற்றிவிடுவார். என்னுடைய அன்பு சகோதரர் அட்வொகேட் அண்ணன் அவர்களுக்கும் ஒரு சில விஷயங்களை நான் இங்கு தெரிவிக்க வேண்டிய அதிக பாரம் எனக்கு இங்கே வந்துவிட்டது. என்னவென்றால், இந்த நாட்டிலே நாம் வாழவில்லை, நாம் வாழ்வதற்காக பிழைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். எப்படியாவது என் பிள்ளைக்கு பீஸ் கட்டிடணுமே, எல்லாரும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, எப்படியாவது என் பிள்ளைக்கு பீஸ் கட்டிடணுமே. கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நடுத்தர வயது அவனுக்கு வந்து விட்டால் எப்படியாவது என் பிள்ளைக்கு காலேஜ் பீஸ் கட்டிடணும், வயதாகிவிட்டால் எப்படியாவது என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு பீஸ் கட்டணும். இப்படிதான் ஓடிக்கிறது வாழ்க்கை. எவனுமே அனுபவிக்க, எவனும் அனுபவிக்க விடல இந்த ஆட்சியாளர்கள். டிமானிசேஷன், பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை உங்களுக்கு ஆட்படுத்தி எத்தனை இடங்களிலே அலைய வைத்தார்கள். அதுக்கு பிறகு ஜிஎஸ்டி நாங்கள் கொண்டு வந்து எந்த அளவிற்கு வியாபாரத்தை முடக்கி இருக்கின்றார்கள். பசுவதை தடை சட்டம் என்று கொண்டு வந்து ஏறத்தாழ 230 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பசு பாதுகாப்பு குண்டர்களால். நான் இதை சொல்லவில்லை, இதை ஹிந்து தமிழ் நாளிதழ், நாங்கள் இனிமேல் இவர்களை இப்படித்தான் அழைப்போம் என்றது அவர்களுடைய வார்த்தையை சொல்கிறேன். அவர்களின் மூலம் கொல்லப்பட்டவர்கள் 230 மேல், இதில் 268 பேருக்கு மேல் முஸ்லீம், 168 பேருக்கு மேல் முஸ்லீம். அஹ்லாக்கை கொலை செய்துவிட்டு பச்சை பிள்ளை ஜுனை ரயில் வண்டியில சென்று கொண்டிருக்கும் பொழுது உண்ணுவதற்காக வேண்டி பொட்டலத்தை விரிச்சு சாப்பிடும் பொழுது நீ வச்சிருக்கா கரை அப்படின்னு சொல்லி அவன் அடிச்சு ஓடுகின்ற வண்டியில் இருந்து கீழே இறக்கி தள்ளிவிட்டு அவனை அடித்தே கொலை செய்து அதை வீடியோ எடுத்து நான் அடிச்சு கொண்டேன்னு பரப்பி விடுறாங்க. இவர்கள் யாருக்கும் எங்களுக்கு வரைக்கும் தண்டனை. என்ன சட்டம் பேசுறீங்க? என்ன சட்டத்தினுடைய ஆட்சிங்கிறீங்க? நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எந்த இறை ஆண்மை? இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம், அதை முழுமையாக இந்த நாட்டிலே நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் உறுதி எடுக்கின்றோம் என்று ரகசிய காப்பு பிரமாணமும் ஒப்பந்தமும் செய்துவிட்டு தங்களுடைய பதவியை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அதற்கு நேர் முரணாக ஹெக்டே எம்பி சொல்றாரு, இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுவதற்குத்தான் நாங்கள் ஆட்சியில் வந்திருக்கின்றோம். இந்த சட்டத்தை பற்றி, எந்த சட்டத்தின் வழிமுறைகளை பற்றி, எந்த நீதியரசர்களை பற்றி எங்களுக்கு நீங்கள் பாடுபடுத்தீங்க? இவர்களுடைய நீதியின் லட்சணம் தெரியாதா? பாபரி மத்திய பங்கு வைத்து பிச்சு கொடுத்தாங்க, எவன் அப்பா விட்டு சொத்தையாவது எவனுக்காக பங்கு வைக்கிறதா? இந்த நீதியரசர்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று 3 பேர் இப்படி சொன்னார்கள், 2 பேர் அப்படி சொன்னார்கள். ஆமா, அதற்கு நாங்கள் தான் கிடைத்தோமா? இந்த சட்டத்திற்கு பெயர் என்ன? இந்த சட்டத்திற்கு பெயர் முஸ்லிம் பெண்கள் திருமண பாதுகாப்பு சட்டம். ஏற்கனவே ஒண்ணுல ஏமாந்து தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கான் என் புள்ள. இந்த தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கட்டாய திருமண பதிவு சட்டம் என்று ஒன்றை கொண்டு வருகின்றார். முஸ்லிம்கள் எதிர்க்கின்றார்கள். அன்றைக்கே ஜமாத் உலமா வீதியில் இறங்கி வந்திருந்தால் இவர்களை ஒரு காத்து காட்டியிருக்கலாம். அன்றைக்கு முஸ்லிம் லீக் நான் உட்பட 23 அமைப்புகளையும் அன்றைக்கு முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்களிடத்திலே சந்திக்க வைக்கின்றோம் என்று சொல்லி எங்களை கொண்டு போய் ஹோட்டல்களிலும் லாட்சிகளிலும் காலைக்கு தலைவரை பார்க்கலாம், மத்தியானம் தலைவரை பார்க்கலாம், ராத்திரி தலைவரை பார்க்கலாம் ஏமாற்றி அடுத்த நாள் சட்டசபையில இதை சட்டமாக இயற்றிவிட்டார். கழுத்தழுத்தார்கள் இவர்களெல்லாம் பின்னால் இருந்து குத்தக்கூடிய துரோகிகள். என்றைக்கு நீங்கள் அரசியலில் இறங்க மாட்டீர்களோ உங்களால் இந்த தேசத்தை வென்றெடுக்க முடியாது. உங்கள் மீது மீண்டும் மீண்டும் இவர்கள் இந்த ஏவுகணைகளை பாய்ச்சிக் கொண்டுதான் இருப்பார்கள். நான் இதை உணர்வு ஊட்டுவதற்காக வேண்டி பேசவில்லை. இங்கு ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. புனேயில கலவரம், புனேயில கலவரம், பாம்பே தீப்பற்றி எரிகிறது. எதுக்கு எரியுது, என்ன காரணம் தெரியுமா? ஏன் எரிகிறது? பேஷ்வா என்ற உயர்ஜாதி பிராமணர் அவர்களுடைய தெருக்களிலே பஞ்சவர்கள் செல்லும் பொழுது முன்னால் கழுத்திலே ஒரு கலையம் கட்டி இருக்க வேண்டும், பின்னால் தொடப்ப கட்ட கட்டியிருக்கணும். அவங்க தெருவில் போகும் பொழுது எச்சி வந்தா அவங்க கலையத்திலே துப்பிக்கணும். அவர்கள் நடந்து செல்லும் பாலச்சுவடுகளை அந்த ரெண்டு தொடப்ப கட்டையும் அழிச்சுக்கிட்டே வரும். எவ்வளவு பெரிய கொடுமை இது! மனித நீதியற்ற செயல். வெண்டாடி வேந்தன் ஈரோடு நாயகன் பெரியார் மட்டும் இந்த மண்ணில் பிறந்திருக்காவிட்டார். இந்த காலனிகள் என்றைக்கோ ஈரோட்டையும் தமிழகத்தையும் அபகரித்துக் கொண்டு போயிருப்பார். இது அங்கே சட்டமா இருந்துச்சு. ஏன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கின்றேன். சென்னையுடைய விடுதிகளிலே தொழுநோயாளிகள், நாய்கள், பஞ்சமர்கள், சூத்திரர்கள், அறிஞர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் மூவரும் விடுதியில் நுழைய தடை அப்படின்னு போர்டை போடுவோம். சென்ற வருடம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பக்கத்தில் அழைப்பு பணிக்காக வேண்டி நான் சென்றிருந்த பொழுது இரட்டை கமர் முறை அங்கே நான் பார்த்தேன். இன்னும் இருக்கிறது. நானும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க இருந்தேன். நானும் ஒரு பிள்ளை மாறாகவோ தேவராகவோ கவுண்டராகவோ முதலியாராகவோ ஏதோ ஒன்றாகத்தான் நான் இருந்தேன். என்னுடைய முப்பாட்டன் இருந்தான். இந்த அடக்குமுறைகளும் சாதிய ஒடுக்குமுறைகளும் தாங்க முடியாமல் இஸ்லாமியங்களை தழுவிக்கும். இந்த அத்தனைக்கும் பிடிவு கட்டுவதற்காக வேண்டிதான் டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த அரசியல் சாசன சட்டம் நிறைவேற்றப்படுவதற்காக வேண்டி இந்த நாடு பிழைக்கப்பட்டது. அதற்காக வேண்டி மட்டும் உயிர் பலி கொடுத்தவர்கள் 5 லட்சம். 5 லட்சம் பேர் சும்மா வாங்கிட்டோம் அந்த அரசியல் சாசன சட்டத்தை. சரி, விடுவோம். இவர்கள் முஸ்லிம் பெண்களுக்கு அல்லது ரொம்ப நல்லது செய்யறதுக்காக வேண்டி இவர்கள் இதை செய்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். பாராளுமன்றத்திலே ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் இந்த பில்லை தாக்கல் செய்ததற்கு பிறகு பிஜேபியினுடைய உறுப்பினர்களில் 2 பேருக்கு அரை மணி நேரம் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் எம் ஜி அக்பர் விலை போனவர், இன்னொரு மீனாட்சி லேக்கி, இவர்களை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக இவர்கள் இருவருக்கும் ஒவ்வொரு நபருக்கு அரை மணி நேரம் அந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது. அசதுதீன் உவைசிக்கு 2 நிமிஷம் கொடுக்கும். எங்க வந்து எதை பேசுறீங்க? மீனாட்சி லேக்கி சொல்கின்றார், மோடி போய், மோடி போய், அப்னே மெஹலோம் கேணியே, மோடி வாய் தன்னுடைய சகோதரிகளுக்காக வேண்டி உரிமையை கொடுத்து விட்டார். உடனே நாங்கள் நம்பிட்டோம் ரசூலுல்லாவோட பெரிய ரசூல் வந்திருக்காரு. முஸ்லிம் பிள்ளைங்க முஸ்லிம் பெண்களுக்கு உரிமையை கொடுக்கிறதுக்குள்ள வந்திருக்கிறாரு. ருசூலுல்லாவே வந்து இறங்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு. தேவதூதன் வந்து நிற்கின்றான் வானத்தில் இருந்து இறங்கி யாருக்கு காலில் பூ சுத்தி. அடுத்து அவர் பேசுகின்றார் மீனாட்சி லேக்கி, அடுத்து பேசுகின்றார் இந்த சட்டத்தை முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்க்கக்கூடிய முல்லாக்களுக்கு பாராளுமன்றத்தில் தனி சட்டம் இயற்றி உள்ளே தள்ள வேண்டும் பேசினாரா இல்லையா? அப்புறம் எந்த முஸ்லீம்களை காப்பாற்றுவதற்காக வேண்டிய இவர்கள் செய்கின்றார், யாருக்கு நல்லது செய்கின்றார்கள்? இல்லை, ஆங்கிலேயர்களுடைய விடுதலை, ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலையை பெறுவதற்காக வேண்டி எந்த ஆண்டுகள் இந்திய திருநாட்டிலே வெளிச்சியை ஊற்றினார்களோ அதற்காக வேண்டி லக்னோவிலிருந்து டெல்லி வரைக்கும் இருக்கின்ற அத்தனை மதங்களிலும் கழுவிலேற்றி தூக்கிலேற்றிக் கொள்ளப்பட்டார்களோ அதுபோன்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேச வருகின்றார் என்றால் எதை நோக்கி கொண்டு செல்கின்றோம்? மிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் மாண்புமிகு சட்ட அமைச்சர் இந்த பில்ல பாஸ் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றார், நான் கண்ணியம் மிகுந்த என்னுடைய சட்டத்தரணி அவர்களுக்கு அவர்களை கேட்டுக் கொள்கின்றேன், 19 இஸ்லாமிய நாடுகளில் தடை செய்யப்பட்ட முத்தலாக் இருக்குது இல்ல, அந்த நாடு எது எது எங்க தடை செய்யப்படுது? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்லிட்டா குரானா வகியா? அசதுத்தீன் ஓவைசி அதான் கேட்கிறேன், 19 நாட்டை சொல்லியா? சொல்ல மாட்டேங்க. எந்தெந்த கடைசியில் அவர் வாய் திறந்து ஒன்றை சொல்கின்றார், பாகிஸ்தான்ல தடை செய்யப்பட்டிருக்கு. எப்படி? நான் சொல்லல, ரவிசங்கர் பிரசாத் சொல்கின்றார் பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நாட்டை தான் சொல்றேன், எம்ஜி அக்பர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்கின்றார், கொஞ்ச காலத்திற்கு முன்னால் பிரிட்டிஷாரிடமிருந்து சுதந்திரம் வாங்கும் பொழுது இஸ்லாம் ஹத்ரேமேஹே, இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கின்றது என்று இந்த மௌனவிகள் தான் நாட்டை பிளந்தார்கள், பல லட்சம் பேரை கொன்றொழித்தார்கள். இன்றைக்கு இஸ்லாம் பயத்தில் இருக்கின்றது என்று அதே விஷவிதையை தூக்குகின்றார்கள் அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. நீங்க அடுத்து யாருக்கு குறிவைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. இது எங்கே நோக்கி எடுத்துச் செல்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஒன்றும் கிடையாது. எங்க பெண்மணிகள், எங்களின் கண்மணிகள், அவங்க ஒண்ணு உங்க பக்கம் வரமாட்டாங்க. 50,000 பெண்களை நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய முஸ்லீம் மகிழா ஜாக்கரன் மஞ்சில் வச்சுக்கிட்டு, முஸ்லீம் மகிழா அந்தோலன வச்சுக்கிட்டு, காதியானிகளையும் ஷியாக்களையும் வச்சுக்கிட்டு, முஸ்லீம் பெண்கள் எல்லாம் எங்களிடத்திலே வந்து மனு கொடுத்தார்கள். யார்கிட்ட? மோடிக்கு மனு கொடுத்தாங்களா? பாரத பிரதமருக்கு பக்கத்தில் நெருங்க முடியுமா? இவற்றை வந்து ரொம்ப கெஞ்சினாங்களாம். அதுக்காக வேண்டி இந்த மசோதாவை கொண்டு வந்தாராம். மசோதாவுக்கு முன்னாலே யசோதாவை காப்பாத்து, அதுக்கப்புறம் மசோதாவுக்கு வாங்க. உடனே இவருக்கு ரொம்ப கரிசனம் வந்துருச்சான். அப்ப அஹ்லாக்கினுடைய பொண்டாட்டி அடிச்சு கொண்டீங்கினுடைய தாயார் முசஃபர் நகரனை தீ வைத்து எரித்துக் கொள்ளப்பட்டவர்களினுடைய பிள்ளைகளும் பெண்களும் கோத்ராவிலும் குஜராத்தினுடைய பல்வேறு நகரங்களிலும் குத்தி கிழிக்கப்பட்ட சிசுக்களை வெளியில் இருந்து காலை பிடித்து சுவற்றில் அடித்துக் கொண்டீர்களே, அந்த பெண்கள் எல்லாம் யார்? அவங்களாம் யாருங்க? மலக்குமார்களா? வானத்தில் இருந்தவங்க தாங்க அவங்களாம். மனிதர்கள் இல்லையா? முஸ்லிம் பெண்கள் இல்லையா? உங்கள் கரிசனம் எது என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். நான் இதை சொல்ல வருகின்றேன், அதை மறந்துடக்கூடாது. ரவிசங்கர் பிரசாத் சொல்றாரு பாகிஸ்தான்ல முத்தலாக் சட்டம் தடையா இருந்தது. அது வந்த உடனேயே நான் கண்ணியத்திற்குரிய அட்வொகேட் அவர்களிடத்திலே மிகவும் மெத்த பணியோடு கேட்டுக் கொள்கின்றேன், 28/12/2017 த ஹிந்து உடைய நடுப்பக்க கட்டுரையை நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்க. ஏன்னா பாகிஸ்தான்ல எப்படி இருக்குதுங்கிறத அந்த கட்டுரையில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்டேட் அப்பாயின்மெண்ட் யூனியன் கவுன்சில் அப்படின்னு அந்த ஒரு கவுன்சில் இருக்கு. இருவருக்கு மத்தியில பிணக்கு ஏற்படுமானால் கணவனோ மனைவியோ இன் ரைட்டிங் அந்த கவுன்சிலில் கொண்டு போய் மனு தாக்கல் செய்யணும். 30 நாட்களுக்குள் அந்த கவுன்சிலுடைய சேர்மேன் இருவரையும் அழைத்து பேசுவார். 90 நாட்களுக்குள் அந்த வழக்கு முடித்து வைக்கப்படும். தேவைப்பட்டால் தலாக் இல்லையே சமரசம். அந்த கவுன்சிலுடைய தலாக் லெட்டர் இல்லைன்னா அந்த தலாக் செல்லும், செல்லுபடி ஆகாதம் கிடையாது. இவன் அந்த கவுன்சிலுக்கே போகாம தலாக் விட்டுட்டான், செல்லும். ஆனால் அவருக்கு ஒரு வருட சிறை தண்டனை, அது ரொம்ப குறைவான தண்டனை. இது போல கிடையாது. இவங்க என்ன சிறை தண்டனை தெரியுமா இதுல போட்டிருக்கிறாங்க? காப்பிங் அஃபன்ஸ். கொண்டாட்டி போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல என் புருஷன் என்ன 3 தலாக் விட்டுட்டான்னு சொன்னா, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ ரைட்டரோ நேர போய் மேஜிஸ்ட்ரேட்டர் சொல்லி ஆர்டர் வாங்கிட்டு வந்து நான் பயிலபடி பிழையில் வெளிவர முடியாமல் இவரை அரெஸ்ட் பண்ணி 3 வருஷம் ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவான். அவன் 1 தலாக்கு நான் 3 தலாக்கு நான் ஒன்னா கொண்டாட்டி மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாலும் இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளதில்லை. இவன் 3 தலாக் சொன்னதை நான் பார்த்தேன் சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்கனாலும் போறான். இது என்ன நடக்கும்? அப்ப இஸ்லாமிய ஆண்களை சிறையில் பிடித்து தள்ளுவதற்காக வேண்டியுள்ள ஒரு சூத்திரமாகத்தான் இது பின்னால் கையாளப்படும். எங்களுடைய பெண்களுக்கு நாங்கள் முத்தலாக ஏதோ முன்னால கொஞ்ச நாள் ஒரு பெரிய வதந்தியை புலப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆயிஷான் ஒரு பெண்ணு மதிநிறைய குண்ட வச்சுட்டு தெரியுதா, இங்க புடி அங்க புடி அங்க புடி, இந்த கடைசியில் பார்த்தா அப்படி ஒரு பொம்பளையே இல்லை. இப்ப என்ன சொல்ற, எல்லா முஸ்லீம்களும் தலா தொட்டிட்டு தெரியுற மாதிரி எல்லா மீடியாக்களும் டாக் ஷோ நடத்து, எல்லா மீடியாக்களும் எல்லா முஸ்லீம்கள் எல்லாருமே தலா தொடர மாதிரி. நீங்கள் யார் இடத்திலும் இதை கொண்டு போய் சொல்லலாம், ஆனால் இது இந்திய நடக்காது, இந்த சமூகத்தில் நடக்காது, இந்த சமூகத்தில் நடக்காது. இது நான் ஏற்கனவே சொன்னதை போன்று கட்டாய திருமண பதிவு சட்டத்திலே நாம் ஏமாந்து போயிருக்கின்றோம், நொந்து போயிருக்கிறோம். பள்ளிவாசல முதலமைச்சர் லெட்டர் கொடுத்தா அழகா எங்க தப்தர் வரும், அருமையா பதிவு செய்வோம், ஏதோ வந்து நிக்காக நடத்தி வைப்பார் இமாம் சார், அதுக்கு 100 எடுத்து இந்த பாக்கெட் உள்ள தேர்தலுக்கு கொடுப்போம். இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் 1000 ரூபாய் கொடுக்கும். ஒரு கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக வேண்டி 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதே விவாகரத்து என்று ஏற்பட்டு விட்டால் லீகலா அந்த தலாக்கை எடுப்பதற்காக வேண்டி இன்னும் 50,000 ரூபாய். இந்திய அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு வழங்கி, எங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட தனியார் சட்டங்கள் இருக்கின்றது. நோக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் பழங்குடிகளில் இருக்கின்றார்கள், வடகிழக்கு மாகாணங்களில் நோக்கடான்னு ஒரு பழங்குடியினர். இது சௌஹான் லா கமிஷன் சேர்மேன் தன்னுடைய யூசிசி யூனியன் யூனிஃபார்ம் சிவில் கோட் அதை சொல்லிக்கிட்டு வரும்போது அவர் சொல்றாரு, இந்த பழங்குடிகள் இருக்கின்றார்கள், இவர்களுடைய தனியார் சட்டம் என்ன தெரியுமா, எந்த மருமகன் கடைசியாக வீட்டுக்கு வருகின்றானோ அந்த மருமகனுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் சொந்தமா. அப்படின்னா சொத்து அவனுக்கு தான், மீதி உள்ள மருமகன் எடுத்துலாம் சொத்து சொந்தமானது இல்ல, எல்லா சொத்தும் அவனுக்கு சொந்தமானது, அவன் பொண்டாட்டியும் அவனுக்கு சொந்தமானது, அவன் மாமியாரும் புரியுதா, ப்ராப்பர்ட்டி என்ன, எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவனுக்கு உள்ளது. இந்த சட்டத்தையே இன்னும் உங்களால் எடுக்க முடியல, இந்த சட்டத்தை எடுக்க முடியலையே. சௌஹான் சொல்கின்றார், லா கமிஷன் சேர்மன் அவரு, ஆர்எஸ்எஸ் திங்க் டேங்க் ஒரு ஆளு, அவரைதான் லா கமிஷன் சேர்மனாக போட்டு எப்படியாவது யூபிசியை கொண்டு வரணும் சொல்லி எல்லா இடங்களுக்கும் மனு கொடுத்தார்கள். அப்போதான் முஸ்லீம் பர்சனல் லா போர்ட் இந்தியா முழுக்க ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் உண்டு பண்ணிச்சு, அது அப்படியே கடப்பட போட்டான். இன்றைக்கு முஸ்லீம் பர்சனல் லா போர்ட் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து இதற்காக வேண்டிய லாபியம் பண்ணியிருக்கிறாங்க. நாடாளுமன்ற வளாகத்தில் தங்களுடைய முதுமையையும் பாராமல் எல்லா இடங்களிலும்
அவர்கள் பரிந்துரைத்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் காங்கிரஸ், காங்கிரஸை நம்ப முடியப்பட்டது. அவன் பகிர்ந்த காங்கிரஸ் நாட்டில் ஆரம்பிச்சு சார். மாநிலங்களவையில் எதிர்க்கும் பொழுது ரவிசங்கர் பிரசாத் என்ன கேட்கிறாரு, ஏண்டா மக்களவையில் சும்மா இருந்துகிட்டு இங்க வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்கிறான். அங்க கொஞ்சமாவது ஒரு குரல் கொடுக்கணும்ல. ஆனா அங்க ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அதை உணர்ந்துதான் காங்கிரஸ் அப்படியே வச்சிருந்துச்சு. மாநிலங்களவை அவையில் வரும் பொழுது கடுமையான இந்த எதிர்ப்பை காட்டியது யாருனால காட்டுச்சு? யாருனால காட்டுச்சு? இந்த உலமாக்களால் தான் காட்டுச்சு. சஜ்ஜாத் ரஹ்மானி அவர்களாலும், முஸ்லிம் பர்சனல் லாபருடைய சேர்மன் முகமது ராபி ஹசனி நதுவி தாமத் பரக்காத்தும் அவர்களும் நேரடியாக சந்தித்து சந்தித்து மோடியை சந்திப்பதற்காக வேண்டி முஸ்லிம் பர்சனல் லாபரில் இருந்து பல முறை நேரம் ஒதுக்கி கேட்டார்கள். தரவே இல்லை. அவ்வளவு சீக்கிரம் நந்தர்லாளே, இவரும் முஸ்லிம் பெண்களுக்காக ரொம்ப கரிசனமா எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கொடுத்ததை விட நீங்கள் ஒன்றும் பெருசாக கொடுத்து விட முடியாது. அடுத்து சபைக்கு வந்துவிட்டதால் நான் இதை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டு வழக்கறிஞர் அவர்கள், மூன்று தலாக் என்பது முற்றிலும் இறை சட்டத்திற்கு மாற்றமானது என்று ஒரு செய்தியை பதிவு செய்து விட்டார்கள். நான் மிகவும் மெத்தப்படியுடன் கேட்டுக் கொள்கின்றேன், அந்த கருத்து முற்றிலும் தவறான. குர்ஆனிலும் மூன்று தலாக் இருக்கிறது, ஹதீஸுகளிலும் இருக்கிறது. எல்லா இமாம்களும் ஃபுகஹாக்களும் முத்தலாக்கை கூடும் என்றுதான் சொல்லி இருக்கின்றார்கள். முத்தலாக் சொல்லிவிட்டால் நிகழும். கத்தி இருக்குது, கத்திரிக்காவையும் அறுக்கலாம், கழுத்தையும் அறுக்கலாம். கழுத்து அறுத்துட்டாங்கிறதுனால கொலை நடக்காம இருக்குமா? நடந்துடும். கழுத்து அறுக்கலாம் ஹராம் தான். செஞ்சிட்டா செஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரிதான் மூன்று தலாக் கூடாது. தலாக்கில் மொத்தம் மூன்று முறைகள் இருக்கின்றன. அஹ்சன் ஹசன் விதா. அஹ்சன் என்பது ஒரு பெண் மாதவிடாய் காலத்தில் இருந்து நீங்கி சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த சுத்தமான தூய்மையான காலத்திலும் ஆண் அவளுடன் உடல் உறவு கொள்ளாமல் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் கூறப்படக்கூடிய விவாகரத்து மனவிலக்கு அஹ்சன். ஒரு தடவை சொல்லணும், இப்படியே மூன்று தடவையும் அதுல ஒரு தடவை சொல்லி விட்டுடலாம். ஹசன் என்று ஒன்று இருக்கின்றது, இப்படியே சொல்லி மூன்று தடவையும் சொல்லிவிடுறது. விதா என்று இருக்கின்றது, அதுல எதெல்லாம் சேரும் அப்படின்னா, ஹைவுடைய நேரத்தில் சொல்றது, மாதவிலக்கு நேரத்தில் தலாக் சொல்வது, ஒரே நேரத்தில் மூன்றையும் சேர்த்து சொல்வது, இது எல்லாமே விதாவில் சேரும். இதுதான் இந்த சட்டத்தில் தலாக் விதா என்ற வார்த்தை அப்பட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, தலாக் பாயினா என்று ஒன்று இருக்கின்றது. அதனால் இப்ப சட்டத்தை விளக்கிறதுக்கு நேரம் இல்ல. தலாக் பாயினாவையும் இந்த சட்டம் உள்ளடக்குகிறது. அது கூடுமா தலாக்? இப்ப நான் வரேன், மூன்று தலாக்கை ஒரே நேரத்தில் விடுப்பது எங்குமே இல்லை என்பது பச்சை பொய். சரியான முறையில் சரியத்தை புரிந்து கொள்ளாமல் யாராவது சொல்வதை அப்படியே கேட்டுவிட்டு வந்து இதே எண்ணத்திலே உட்கார்ந்துவிடக் கூடாது என்பதனால் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு சிறு சம்பவம். உவைமில் அஜிலானி என்ற ஒரு சஹாபி, இவர் தன்னுடைய மனைவி இன்னொருவரோடு சோரம் போவதை நேரடியாக பார்த்தார். இன்னொரு சஹாபி இடத்திலே சொல்லுகின்றார், நீ போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியே சோரம் போவதை பார்த்தால் என்ன செய்வது அப்படின்னு கேளுங்கன்னு சொன்னோம்னா, அவர் ஆசி அந்த சஹாபியுடைய பெயர். அவர் நேரம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், ஒருவருடைய மனைவி இன்னொரு ஆணோடு சோரம் போய் விடுவதை பார்த்தால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டவுடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பிட்டு இந்த மாதிரி அருவறுப்பாலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இவர் நேரம் வந்து உவைமர் அஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல அப்படின்னு சொல்லி விட்டார். உவைமர் அஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இதற்கு முடிவெட்டும் வரை நான் உறங்க மாட்டேன். நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாரு, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய மனைவி சோரம் போவதை நான் பார்த்தேன். இப்ப என்ன சொல்லுங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் லியான் என்ற சட்டத்தை இறக்குகின்றான். அதுல என்னன்னா, நான்கு தடவை கணவனும் மனைவியும் சத்தியம் செய்ய வேண்டும், ஐந்தாவது தடவை கணவன் மனைவி மீது லாணத்திறங்குவதற்கும் மனைவி கணவன் மீது, அதாவது ஒரு பெரிய நீண்ட சட்டம், மனைவி கணவன் மீது லாணத்திறங்குவதற்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்துவிட்டு அந்த இடத்திலே இருவரும் பிரிந்து விட வேண்டும். அப்படியே இருவரையும் கூப்பிட்டு கணவனும் மனைவியும் தியானம் செய்து பிரிய போகிறார். அப்போ ஓய்வில் அஜரன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவ்வளவு தூரம் சத்தியம் செய்து என்னுடைய மனைவி சோரம் போய்விட்டார் என்று கூறியதற்கு பிறகு நான் என்னுடைய மனைவியோடு சேர்ந்திருந்தால் நான் பொய் சொன்னவனாக மாறிவிடுவேன். தலா தலா தலா, மூணு தலா சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல இருவரும் சாபம் இறக்கும் வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறான், தலாக் சொல்லி சொல்லல. ஆனால் ஓய்வில் அஜாலியல்லாஹ்வுடைய இந்த தலாக்கையும் சேர்த்து சொல்லிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் சொன்னதுதான் இனிமேல் யாருடைய சட்டமே, சாபமும் இறக்கி மூன்று தலாக்கும் சொல்ல வேண்டும். அஜாஸ தலாக தலாஸ என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய புகாரியிலே மேலேயே எழுதுறாங்க, மூன்று தலாக்கையும் செல்லுபடியாக்குகின்ற பாடம் என்று இதை எழுதுகின்றார். யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, மூன்று தலாக்கை ஒன்றாக சொன்னால் அது நிகழும், ஒட்டுமொத்தமா சொன்ன நிகழும். ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் கருத்து வேறுபாடு. ஒருத்தருக்கு பேர் தாவூஸ், யாராவது பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு பேர் தாவூஸ். இன்னொருத்தவர் பாபு அகதீன் லாஹி, சில வெளிவங்கமாக பார்த்து சொல்லக்கூடியவங்க. அவங்க ரெண்டு பேரும் கணக்கில் இருக்கிறது இல்லை, ஜும்ஹூருல இம்மா. ஏனென்றால் இன்னொரு ஹதீஸும் இருக்கின்றது, அவருடைய பெயர் ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரும் இதே மாதிரி தன்னுடைய மனைவியை பற்றி வந்து சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் செய்ய சொல்றாங்க, ஆனால் மனைவி உண்மையிலே சோரம் போட்டதன் காரணமாக நான் சாபம் விடக்கூடிய ஐந்தாவது நேரத்தில் கொஞ்சம் நிற்கிறாங்க சாபம் விடல. ஏன்னா தன் மீது அல்லாஹினுடைய சாபம் இறங்கி விட்டால் அதுக்கு பிறகு ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைக்கு வந்துருங்கிறதுனால கொஞ்சம் பின்வாங்கிறாங்க. ஆனா திரும்பி சொல்றாங்க, நான் இதிலிருந்து பின்வாங்கினால் என்னுடைய சமூகத்திற்கு நான் கெடுதி செய்தவராகி விடுவேன், அதனால நான் சாபம் விட்டுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இவரை நீங்கள் கவனித்து வாருங்கள், இவருக்கு இவருக்கு பிறக்கின்ற குழந்தை சுருமாயிட்டதை போன்று கண்ணின் கருவிழி கருப்பாக இருந்து இரண்டு பித்தட்டுகளும் பருமனாக இருந்து கெண்டை கால்களிலே சதை அதிகமாக இருக்குமானால் அந்த மனைவி ஷரீக் இப்னு சம்ஹா என்பவரிடத்திலே உறவு. அந்த சஹாபி சொல்லுகின்றார், நான் இதை பின்னால் இருந்து பார்த்தேன், அந்த குழந்தை அப்படியே பிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மூணு தலாக் நிகழ்ச்சி. நான் என்ன கேட்கிறேன், நீங்க கோர்ட்டில் டைவர்ஸ் பண்ணிடுறீங்கல்ல, கோர்ட்டில் மனவிலக்கு செய்றீங்களா, அது என்னது? அதான் தலாக்கு, அதான் மூணு தலாக்கு. கணவன் மனைவியும் இனிமேல் பிரிந்து விட வேண்டும் என்று தலாக்கு எத்தனை விதம் இருக்கின்றது? ஹுலா இருக்குது, ஃபஸல் இருக்கின்றது. எனக்கு முன்னால் பேசிய ஒரு காதி அவர்கள் கூறினார்களே, ஃபஸல் இருக்குது, ஃபஸல் தலாக்கினுடைய சட்டத்திலிருந்து முற்றிலும் விலக்காகுது, எல்லாமே வேற. ஜீவனம் சமய கொடுக்க வேண்டியதில்லை, நாள் பார்க்க வேண்டியதில்லை, காத்திருக்க வேண்டியதில்லை, மொத்தமுமே வேற. உங்களுடைய பேச்சுக்கே வருவோம். தலாக்கு விட்டதற்கு பின்னால், மூன்று தலாக்கை விட்டதற்கு பின்னால் இப்படி ஒரு தண்டனை வைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், சுப்ரீம் கோர்ட்டுடைய அஞ்சு ஜட்ஜி அஞ்சு மதத்தினுடைய ஜட்ஜில ரெண்டு பேர் இப்படி சொன்னாங்க, மூணு பேர் இப்படி சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அப்படின்னு. மோடி அவர்கள் உடனடியாக ரொம்ப சுத்தமை மசாயில்கள் சேர்ந்த மார்க்க சட்டங்களை கரைத்து குடித்த சட்ட தரணிகள் நான்கு பேரை நியமிக்கிறார். அருண்ஜேட்லி, ரவிசங்கர் பிரசாத், சுஷ்மா சுவராஜ், ராஜ்நாத் சிங். இவங்க உடனே முஸ்லீம் பெண்கள் ரொம்ப கரிசனம் வச்சு, இவங்க முஸ்லீம் பெண்கள்லாம் ரொம்ப தலா கொடுத்துறாங்க, ரொம்ப பரிதாபமா இருக்குது, எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த டிராப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் சொல்கிறது, சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு இல்ல,
என்ன செஞ்சிருக்கணும்? முஸ்லிம் பர்சனல் லா போர்டு ஒன்று இருக்குது, தேவனுடைய மிக ஆசியாவிலே மிக உயர்ந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது, நஜூத்துலமா இருக்குது, இரண்டு இடத்திலிருந்து முஃப்திகளை கூப்பிட்டிருக்கணும். இந்த சட்டத்தை எப்படி வடிவமைப்பதுன்னு கேட்டிருக்கலாம். நாங்கள் ஒன்றும் முத்தலாக் விடுவதற்கு ஆதரவானவர்கள் அல்ல, கூடாது, வேண்டாம், செய்யாதீங்க. ஆனால் சரியில் ஒன்றை ஆளுமாக்கி இருக்க நீங்கள் அதை ஹராம் என்று சொல்வதற்கு இந்த நாட்டில் எவருக்கும் உரிமை கிடையாது. அதை எங்களுடைய உயிரை கொடுத்தாலும் நாங்கள் பாதுகாத்து தான் தீர்வு. ரெண்டு கிறிஸ்தவர்களும் மேல வந்து உட்கார்ந்துட்டாங்க, ஒரு இந்தியாவில் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு அமெரிக்காவில் உட்கார்ந்துருக்காங்க. என்ன இளவு செய்யறதுன்னு புரியவே மாட்டேங்கிறாங்க. என்ன செய்ய முடிகிறது? அங்க ஒரு நேரம் ஏதோ ஒரு நாட்டினுடைய தலைநகரமா ஏதோ ஒண்ணு வைக்கிறதுக்காக வேண்டி இவர் அமெரிக்காவில இருந்து பட்டணம் தட்டுவாங்க, இன்னொரு இருக்கு அவருக்கு அடி கொடுக்க. அப்ப அங்க உட்காந்து இந்த ரெண்டு பட்டன் இருக்கு அமைச்சு உலக வல்லரசினுடைய அதிபர்கள் என்று பெயர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற கொஞ்சமாக புத்தி இருக்குதா? அதுக்கப்புறம் சட்டத்தரணியவர்கள் அடுத்து ஒன்றை குறிப்பிட்டார்கள். சுப்ரீம் கோர்ட் மூணு தலாக்கை செல்லாது என்று கூறிவிட்டார். இங்கதான பிரச்சனையே, இங்கதான் பிரச்சனையே. நீங்க செல்லாதுன்னு சொல்லிட்டா செல்லமாயிடுமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ப வந்தாலும் அது செல்லும். இந்திய அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கின்றது. எங்களுடைய தனியார் சட்டத்தின்படி நாங்கள் வாழ்வதற்கும், நாங்கள் இருப்பதற்கும், அதை பரப்புவதற்கும், எல்லோரும் அதன்படி நடப்பதற்கும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய 25வது கூறு எல்லா மனிதர்களுக்கும் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நிக்கா, தலாக், ஹிபா, வக்புடைய பிரச்சனைகள், அடுத்தது வராசத், இவை அத்தனையுமே சொல்லியிருக்குது. நீங்க முஸ்லீம் பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது கொண்டு வர பாலி கேள்வி என்ன நடக்கும் தெரியுமா? முத்தலா சுட்டிட்டா தானே இவன் கோர்ட்டுக்கு போவா? தலாக்கே விட மாட்டோம். வாழ வெட்டியாயிடு யசோதாமல் ஒன்னு வச்சுக்கவும் மாட்டேன், விடவும் மாட்டேன். அப்படியே டைம்ஸ் நவ் இந்தியா டுடேயினுடைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன, 20 லட்சம் இந்து பெண்மணிகள் ஹரித்துவாரிலும் காசியிலும் விதவைகளாக, அவலைகளாக, ஆதரவற்றவர்களாக விடப்பட்டிருக்கின்றன. அங்க போய் குடு முதல்ல நீதி. எங்கள் பெண்கள், எங்கள் கண்கள், இங்க யாரு கையில் வீட்டு சாமியும் பீரோ சாமியும் இங்க யார் கையிலுமே இருக்காது. கேட்டு பாருங்க, நம்ம பாய் மாதிரி ஆட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, அரே குரங்காட்டி மாதிரி ஆடுறோம். இவனை போய் நீ தலா கொடுக்குறேங்கிற வீட்டுக்குள்ள போனா விட விடாது. இங்க மேனேஜருங்கிறான், 200 பேரை சமாளிக்கிறான், வீட்டுக்குள்ள பூனையோட மோசமா இருக்கு. இவனை போய் நீ 3 தலா கொடுக்குறேன், 8 தலா கொடுக்குறாங்க. எவன் தப்பு செய்யறானோ அவனை தண்டிக்கவான், வேற விஷயம், அதை செய்ய வேண்டியதுதான். தர குமரம் எல்லாம் அவருடைய காலத்தில் இதற்காக வேண்டி கசையடி அவர்கள் வைத்திருந்தால் ஏற்றுக்கொள்வோம், தப்பு கிடையாது. ஆனா என்னவோ முஸ்லீம்கள் அத்தனை பேரும் தலா கொடுத்துட்டே திரிகிற மாதிரி, இவர்களுக்கு வேலை வெட்டி இல்ல, கடகண்ணி இல்ல, ஆபீஸுக்கு போக வேண்டியது இல்ல, எந்த நேரம் பார்த்தாலும் பொண்டாட்டியை கட்டி தலா, பொண்டாட்டியை கட்டி தலா கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி ஊர் போற பிரச்சனை பண்ணிட்டு உட்கார்ந்து இதுதான் கண்டிக்கணும். இந்த செயலை தான் கண்டிக்கணும். இது முடியாது. நீ எங்க எங்களுக்கு 1439 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் இறக்கி அரண்மனை குர்ஆனில் எல்லா சட்டங்களும் தெளிவாக்கப்பட்டிருக்கு. சட்டத்தை சீர்திருத்த வேண்டும் என்றால் எத்தனை மதங்களில் வேண்டுமானாலும் சீர்திருத்திக் கொள்ளலாம். ஏன் ரூத்தன் ஒரு உடன்கட்டை ஏறும் பொழுது அதை ஆதரித்த கூட்டம் தானே நீங்க? ராஜஸ்தான் அல்ல, ரூப்கர்ணு ஒரு பெண்ணு உடன்கட்ட ஏறும் பொழுது அதை ஆதரித்து அந்த பெண்ணுக்காக வேண்டி இன்று வரைக்கும் கோயில் கட்டியிருக்கீங்க, கும்பிடுங்க. எங்களுடைய பெண்களில் யார் உடன்கட்ட ஏறா? பொண்டாடி பிடிக்காத பெண்டாட்டிக்கோ பிடிக்காத கணவனுக்கோ தலாக்கோ குடாவோ கொடுக்க முடியவில்லை என்றால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? தீ வச்சு கொளுத்திடும். இதுதான் மற்ற இடங்களில் நடக்கிறது, இது இந்த சமுதாயத்தில் கிடையாது. அது சமுதாயத்தில் கொண்டு வாங்க, சமுதாயத்தில் கொண்டு வாங்க. பிடிக்காத மனைவியை வாழவும் முடியாம விடவும் முடியாம சும்மா வச்சுட்டு தீர்ப்பு வச்சுக்கோங்க. வேற என்ன அர்த்தம்? என்ன பாதிக்கவே எடுத்துக்க தடை செய்வ? இப்படியே நீ அடுக்கிக் கொண்டே போகலாம். அடுத்து வரப்போகுது பாலிகமி பிரச்சனை, அதுக்கு அடுத்து வரப்போகுது பஜர்ல வாங்க சொல்லக்கூடாது. மதரசாக்கள் ரமலானுக்கு லீவ் இல்ல, நாங்க ஒரு யோகி ஆதித்யநாத் அங்க சொல்லிக்கிட்டு வாங்க. காலையில என்ன பேப்பரை பார்த்தோம்னா டிவியை பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு சட்டம், லூசுத்தனமா எல்லா சட்டங்களையும் போட்டு இருக்கிற நிம்மதி. அதனால தான் சொன்னேன், நாம் வாழவில்லை, நாம் பிழைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில். இது நமக்கு மட்டும் வராது, என் அருமை சகோதர சமயத்தவர்களே, இனி எல்லோரையும் தாக்கும். எனவே அதற்கு முன்னால் எழுவின் விழுவின் விழிப்புணர்வு அறிந்து கொள்ளுங்கள். அடுத்த தடவை இந்த ஆட்சியை இந்த நாட்டில் எந்த இடத்திலும் வரவிடாமல் துடைத்தறிவதற்கான எல்லா வழிவகைகளையும் மேற்கொள்ளும். இதான் எனக்கு முடிவே. முதல்ல ஒற்றுமை இல்லை, ரெண்டு தெருவுக்கு ஒரு வார்டு, ஒரு வார்டில் 87 முஸ்லீம் போட்டிட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற ஒரு வார்டில் இன்னொருவர் கவுன்சிலரா வராரு, வார்டு மெம்பரா வராருன்னா என்ன அர்த்தம்? மகல்லாவினுடைய ஜமாத் என்ன செய்யணும்? ஜிம்மாவில் ஏலாம் பண்ணணும். யார் பொது சேவைக்கு வர ஆசைப்படுகின்றீர்களோ வாங்க, என்ற எல்லாருடைய பேரையும் கொடுங்க, அவங்க கமிட்டி உட்காரணும், ஒரு சீட்டு போட்டு யாரை நாம் தேர்ந்தெடுக்கலாம், யார் உண்மையாக உழைப்பவர்கள் என்று பார்த்து அவங்களுக்கு அதுக்காக வேண்டி வேட்பாளருக்கு தகுதியாக நிறுத்த வச்சு யாரும் அவருக்கு எதிரில் நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மோசம் தூக்கிட்டு வந்தோம். வழக்கறிஞர் அவர்கள் சொன்னது மாதிரி அவங்க ஒரே ஒரு ஆள் நிக்கிறாங்க, முஸ்லீம் பெரிய பெத்த பெருமாள், இவ்வளவு பேர் இருக்கிறோம், அதனால நாங்க 87 பேர் இருப்போம். என்ன ஓட்டு? பஞ்சாபுகள், பஞ்சாபுகள். அன்பிற்குரியவர்களே, கடைசியாக நான் சொல்லிக் கொள்கின்றேன், இந்த சரிய சட்டங்கள் எங்களுடைய உயிரை விட மேலான. பிராமங்கள் தான் மூசாக்களை உருவாக்கினார், நம்ரூதுகள் தான் இப்ராஹிமை உருவாக்கினார்கள், நெருப்பையே குளிர செய்வதற்காக வேண்டி களமமைத்துக் கொடுத்தவர்கள் நம்ரூதுகள். பத்ரு யுத்தங்கள் தான் பத்ரு சஹாபாக்களை உருவாக்கியது, அதற்கு வித்திட்டவர்கள் அபூஜகர்கள். இதற்கு மேலான அபூஜகர்களை கண்ட சமுதாயம், கண்டிப்பாக நாங்கள் இவர்களை எதிர்கொள்வோம், இதில் வெற்றி அடைவோம், நிச்சயம் சரியத்தை நாங்கள் பாதுகாப்போம். இந்த எழுச்சி கூட்டங்கள் அதற்கு முத்தாக்காக அமையட்டும். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஆடியோ வாஸ் டவுன்லோடட் ஃப்ரம் தமிழ் இஸ்லாமிக் மீடியா .com.